அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து முழங்கும் தமிழோசை. மார்ச் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் யுக்ரைனின் அதிபர் விக்டர் யானுகோவிச் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் புதிய பாசிஸ்டுகள் என்று ரஷ்யா குற்றம் சுமத்தியிருப்பது குறித்த செய்திகள், அதிமுக கூட்டணியில் இருந்து விலகிய இடதுசாரிகள் திமுக கூட்டணியில் இணைய மாட்டார்கள் என்று கூறும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்துக்கள்.
நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடைய அணியோடு இருந்திருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஊழலை பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்ற பிரச்சனையும் எழுகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு கொள்வதற்கு வாய்ப்பில்லை.
இலங்கை மலையக மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையாக நீடிக்கும் மோசமான தபால் சேவையை மேம்படுத்த இலங்கை அரசு முன்னெடுத்திருக்கும் புதிய தீர்வு உரிய பலன் அளிக்குமா என்பது குறித்த ஆராய்ச்சி.
இன்னும் நியமனங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப உள்ள சூழ்நிலையை அடிப்படையாக வச்சு ஆய்வு நடத்தணும்னு சொன்னா அதுல முக்கியமான சில குறைபாடுகள் இருக்கு. ஆனா தபால் பிரச்சனை
சொல்ல முடியாது.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் குமார் ராமலிங்கம் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
ரஷ்யாவின் சோச்சியில் இன்று ஆரம்பித்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்போம் என்று யுக்ரைன் அணியினர் அறிவித்துள்ளனர்.
We are representative. We are nation team.
தாங்கள் தேசிய அணி எனவும், ஆனால் கிரைமியாவில் நடைபெற்று வரும் விஷயங்களையும் அங்கு ரஷ்ய படையினர் இருப்பதை உலகத்திற்கு எடுத்துக்காட்டவே போட்டியில் பங்கேற்பதாக யுக்ரைன் அணியின் ஒலிம்பிக் தலைவர் கூறியிருக்கின்றார். முன்னதாக தாங்கள் இந்த போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று யுக்ரைன் அணியினர் கூறியிருந்தனர். போட்டி நடைபெறும் போது அமைதி நிலவுவதற்கு ரஷ்ய அதிபர் புட்டின் பொறுப்பேற்க வேண்டும் எனவும், மோசமான சூழ்நிலை ஏற்பட்டதால் போட்டியை விட்டு விலகுவோம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். ரஷ்யாவின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போட்டியில் பங்கேற்கப் போவதில்லை என்று சில சர்வதேச அரசியல்வாதிகள் மற்றும் முக்கியஸ்தர்கள் கூறியிருக்கின்றனர்.
இதேவேளை கிரைமியாவின் மக்கள் ரஷ்யாவுடன் செல்வதற்கு ஆதரவாக கருத்து வாக்கெடுப்பில் வாக்களிக்கிறார்கள் என்றால் ரஷ்ய நாடாளுமன்றம் கிரைமிய மக்களின் அந்த முயற்சிக்கு ஆதரவு அளிக்கும் என்று ரஷ்ய நாடாளுமன்றத்தின் மேலவைத் தலைவர் தெரிவித்திருக்கிறார். இன்னும் 9 நாட்களில் நடத்த திட்டமிடப்பட்டிருக்கின்ற இந்த மக்கள் கருத்தறியும் வாக்கெடுப்பை மேற்குலக நாடுகள் கண்டித்திருக்கின்றன. இந்த வாக்கெடுப்பு சட்டவிரோதமானது என்றும் யுக்ரைனின் அரசியல் சாசனத்தை மீறும் செயல் என்றும் அந்நாடுகள் கூறுகின்றன. கிரைமியா ரஷ்யாவின் அங்கமாக மாறுவது அல்லது கூடுதலான தன்னாட்சி அதிகாரம் கொண்ட பகுதியாக யுக்ரைனுக்குள்ளேயே இருப்பது என்ற 2 வாய்ப்புகள் மட்டுமே இந்த கருத்து வாக்கெடுப்புக்கான வாக்குச்சீட்டில் இடம்பெறும் என்று இப்போது தெரிய வந்திருக்கிறது.
பிரான்ஸ் முன்னாள் அதிபர் நிக்கோலா சர்கோசி நீதித்துறை செயற்பாட்டில் அத்து மீறினார் என்ற புதிய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன. அதிபர் தேர்தலுக்கான நிதியை சட்டத்திற்கு முரணான வகையில் நிக்கோலா சர்கோசி சேர்க்கின்றார் என்ற குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஓராண்டு காலமாக சர்கோசியின் தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகின்றது என்று இடதுசாரி தினசரியான லா மாண்டே செய்தி வெளியிட்டுள்ளது. நாட்டின் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கும் மூத்த அரசு வக்கீல் ஒருவரே சர்கோசி அவர்களுக்கு ரகசியமான தகவல்களை கொடுத்து வருகின்றார் என்றும், அதற்கு பிரதிபலனாக அவர் ஓய்வு பெற்ற பின்னர் அவருக்கு மொனாக்கோவில் அதிகாரப்பூர்வமான பதவி ஒன்றை கொடுக்க சர்கோசி முயற்சித்தார் என்றும் அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. இந்த குற்றச்சாட்டுகளை சர்கோசி மறுத்திருக்கிறார். அத்தோடு தொலைபேசி ஒட்டு கேட்பு சட்ட விரோதமான செயல் எனவும் அவரது வக்கீல் கூறியிருக்கின்றார்.
கொங்கோவின் முன்னாள் ஆயுதக்குழு தலைவன் ஜெமைன் கட்டாங்கா போர்க்குற்றவாளி என்று சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை கட்டாங்கா புரிந்திருப்பதாக ICC உறுதிப்படுத்தியது. எனினும் பாலியல் குற்றங்கள் அல்லது சிறார்களை படையில் சேர்த்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். 2003ஆம் ஆண்டில் கொங்கோவின் யுகாண்டா எல்லை கிராமமான பொகோராவில் ஓர் இரவு பொழுதில் கட்டாங்கா தலைமையில் நடந்த அட்டூழியங்களில் கிட்டத்தட்ட 200 மக்கள் கொல்லப்பட்டனர். இந்த படுகொலைகளிலிருந்து தப்பிய பெண்கள் பாலியல் பல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும் பாலியல் அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்ததாகவும் கட்டாங்கா மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன.
இஸ்லாமிய சகோதரத்துவம் அமைப்பை பயங்கரவாத அமைப்பு என்று சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இந்த அமைப்போடு சிரிய கிளர்ச்சியாளர்களோடு இணைந்து போரிட்டு வரும் நுஸ்ரா முன்னணி மற்றும் ஈராக்கில் இஸ்லாமிய நாடு என்ற 2 ஜிகாத் அமைப்புகளையும் பயங்கரவாத அமைப்புகளாக சவுதி அரேபியா அறிவித்துள்ளது. இஸ்லாமிய சகோதரத்துவ அமைப்பு ஏற்கனவே சவுதி அரேபியாவில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. முன்னதாக இவ்வாரத்தின் முற்பகுதியில் கத்தாரில் இருக்கும் தங்களது தூதர்களை ஐக்கிய அரபு ராஜ்யம், பஹ்ரைன் மற்றும் சவுதி அரேபியா திரும்ப பெற்றுக்கொண்டன. இஸ்லாமிய சகோதரத்துவம் அமைப்பை கத்தார் மிகவும் ஆதரிப்பதாக இந்த நாடுகள் கருதுகின்றன.
மலேசியாவின் முன்னாள் பிரதமரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான அன்வர் இப்ராஹிம் ஆணோடு பாலுறவு கொண்டார் என்பதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த வழக்கில் அவரை விடுவித்திருந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அந்நாட்டின் மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்திருக்கிறது. இப்ராஹிம் மீது குற்றத்தை உறுதி செய்திருக்கின்ற நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்திருக்கிறது.
செய்தியரங்கத்தில் முதலில் பன்னாட்டு கண்ணோட்டம். உக்ரைனின் நிலைமைகள் தொடர்ந்து மோசமாகி வருவதையும் சர்வதேச விவகாரமாக அது மாறி நிற்பதையும் செய்தியறிக்கையில் நேயர்கள் விரிவாக கேட்டீர்கள். உக்ரைனில் அதிபர் விக்டர் யானுகோவிச் ஆட்சியை கவிழ்த்தவர்கள் புதிய ஃபேசிஸ்டுகள் என்று ரஷ்யா பகிரங்கமாக குற்றம் சுமத்தியிருப்பதன் பின்னணி குறித்து ஆராயும் பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டத்தை தமிழில் தருகிறார் குமார் ராமலிங்கம்.
யுக்ரைனில் அதிபர் விக்டர் யானுகோவிச்சை வெளியேற்றியவர்கள், எதிர்க்கட்சியினர், ஆட்சி கழுவதற்கு காரணமான ஆர்ப்பாட்டங்களை நடத்தியவர்கள், தற்போதுள்ள புதிய தலைவர்கள், இவர்கள் அனைவருமே புதிய ஃபாசிஸ்டுகள் என்று ரஷ்யா கூறி வருகின்றது. கீவ் மாநகராட்சியின் மத்திய அரங்கமானது ஆர்ப்பாட்டக்காரர்களின் ஒருங்கிணைப்பு கூடாரமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் செல்டிக் கிராஸ் எனப்படும் சிலுவை படம் பெரிதாக தொங்குகின்றது. அதேபோல ஒரு பக்கம் அமெரிக்க மாகாணங்கள் கொடியும் தொங்குகின்றது. மற்றொரு பக்கம் கதவுக்கு அருகே 2ம் உலகப் போரின் போது நாசிகளோடு இணைந்து செயற்பட்டிருந்த ஸ்டீஃபன் பெண்டேரா என்ற உக்ரைன் வலதுசாரி தேசியவாத தலைவரின் படமும் தொங்குகின்றது. இந்த படங்கள் யுக்ரைனில் ஆரம்பித்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் அதற்கும் வலதுசாரிகளுக்கும் இடையில் இருக்கும் நுட்பமான, முரண்பாடான, சிக்கலான உறவை காட்டுகின்றன. விக்டர் யானுகோவிச் அவர்களை பதவியிலிருந்து அகற்றியதற்கும் புதிய அரசாங்கத்தை அமைத்ததிலும் இருக்கும் வலதுசாரிகளின் பங்கை குறைத்து கூறிவிட முடியாது. அதே சமயம் பெரிதாக்கி கூறிவிடவும் முடியாது. யுக்ரைனில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் பங்கேற்ற தீவிரமான வலதுசாரிகளின் எண்ணிக்கையானது குறைவாக இருந்தாலும் ஆர்ப்பாட்டங்களின் போக்கை அவர்களே ஒரு கட்டத்தில் தீர்மானித்தார்கள். அவர்களுடைய செல்வாக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஓங்கியிருந்தது. ஆர்ப்பாட்டத்தை மாலுமிகள் போல அவர்கள் செலுத்தியிருந்தார்கள் என்று கூறலாம். இந்த வலதுசாரிகள் ரைட் செக்டார் என்ற அமைப்பின் கீழ் இணைந்து செயல்படுகின்றனர். இந்த தீவிரமான வலதுசாரிகளின் எண்ணிக்கையானது மிக குறைவாக இருந்தாலும் அவர்கள் ஆர்ப்பாட்டங்கள், புரட்சி போன்றவற்றில் மாபெரும் அவதாரங்களை எடுப்பதில் வல்லவர்கள் என்று கொலம்பியா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் தாரிக் சிரில் அமர் கூறுகின்றார். ஆர்ப்பாட்டங்களை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் ஆர்ப்பாட்டங்களில் தீவிரமான வலதுசாரிகள் இருக்கின்றார்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக மறுக்கின்றார்கள். ஏனென்றால் அவ்வாறு கூறப்பட்டால் அது மொத்த ஆர்ப்பாட்டத்தையுமே களங்கப்படுத்திவிடும் என்று அவர்கள் அஞ்சுகின்றார்கள். யுக்ரைனின் மேற்கு பகுதியில் இருப்பவர்கள் அனைவரும் தீவிரமான வலதுசாரியான பண்டேராவின் எண்ணத்தை ஆதரிப்பவர்கள் என்று ரஷ்யா கூறி வருவதை மேற்கூறியவை ஸ்திரப்படுத்திவிடும் என்று ஆர்ப்பாட்டத்தை ஆதரிப்பவர்கள் அஞ்சுகின்றனர். ஸ்டீஃபன் பெண்டேரா முன்னின்று நடத்திய இரு அமைப்புகளான உக்ரைன் தேசியவாத அமைப்பு மற்றும் உக்ரைன் கிளர்ச்சி ராணுவம் ஆகிய இரண்டுமே போலந்துக்காரர்கள், யூதர்கள், ரஷ்யர்கள் மற்றும் இதர யுக்ரைனியர்கள் மீது பல அட்டூழியங்களை செய்தவர்கள் என்பதை பல்வேறு மேற்கத்திய மற்றும் யுக்ரைன் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறி வருகின்றனர். முன்பு ஒரே குறிக்கோளோடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற போது வலதுசாரி விவகாரம் பெரிதாக தெரியவில்லை. இப்போது அவர்கள் புதிய அரசாங்கத்தில் சுதந்திர கட்சி என்ற பெயரில் இடம்பெற்றிருக்கின்றனர். இதைத்தான் ரஷ்யா கூறுகின்றது. இந்த சுதந்திர கட்சியினர் வன்முறையான பாசிசவாதிகள் இல்லை என்று கூறப்படுகின்றது. ஆனால் யுக்ரைன் பிரச்சினை அதிகரித்து கொண்டே வருகின்றது. கீவ் வீதிகளில் ரோந்து செல்ல உதவுகின்றோம் என்று இவர்கள் ரோந்து செல்லும் போது இவர்களை மிக கூர்மையாக கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது.
பிபிசியின் ஆய்வுக் கண்ணோட்டத்தை தமிழில் தந்தவர் குமார் ராமலிங்கம். அடுத்து இந்திய செய்திகள். தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமர் பதவிக்கு வருவதற்கு தாம் முழுமையான ஆதரவு தருவதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி இன்று தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தர பாண்டியன்.
தமிழக முதல்வர் ஜெயலலிதா இந்திய பிரதமராக தேர்வாகும் சூழல் உருவானால் அவருக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் முழு ஆதரவு அளிக்கப்படும் என மேற்கு வங்காள முதலமைச்சரும் அக்கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். இன்று இந்திய தனியார் செய்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கையில், தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை இந்திய பிரதமராக தேர்வு செய்யும் பட்சத்தில் அதை முழு மனதோடு வரவேற்பேன் என்று கூறிய அவர், தேவைப்பட்டால் அவருக்கு ஆதரவு அளிப்பதில் எனக்கு எந்தவித தயக்கமும் கிடையாது என்றார். அதே சமயம் எந்த சூழலிலும் காங்கிரஸ் அல்லது பிஜேபி போன்ற கட்சிகளுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளிக்காது என்றும், இந்திய பிரதமராக நரேந்திர மோடி உருவாக ஒருபோதும் ஆதரவு அளிக்க மாட்டேன் என்றும் மம்தா பானர்ஜி அப்போது குறிப்பிட்டார். தமிழக முதல்வர் ஜெயலலிதாவுடன் ஏற்கனவே இணைந்து பணியாற்றிய காலங்களை நினைவு கூர்ந்த மம்தா பானர்ஜி, இந்தியாவில் பலம் மிக்க அரசியல் பெண்மணிகளான தமிழக முதல்வர் ஜெயலலிதா மற்றும் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் மாயாவதி ஆகியோருடன் நான் அரசியலில் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இல்லை என்பது போன்ற யூகங்கள் திட்டமிடப்பட்டு பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டினார். அரசியலில் மக்கள் பணி செய்வது மட்டுமே எனது கொள்கை என்று கூறிய மம்தா பானர்ஜி, பிரதமர் போன்ற பதவிகளுக்கு ஒருபோதும் நான் போராடப்போவதில்லை என்றும் தெரிவித்தார். இதன் தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் மம்தா பானர்ஜியிடம் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் இன்று பதிலளிக்கையில், ஒருபோதும் தன்னை பெண்ணியவாதி என்றோ மதங்களின் பெயராலோ மற்ற எந்த காரணத்திற்காகவோ தனித்து அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும், தேசியவாதியாக மனிதாபிமானத்தோடு உழைத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜெயலலிதா பிரதமராக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ள இந்த ஆதரவுக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட தமிழக முதல்வர் ஜெயலலிதா அதற்கு அவரிடம் நேரடியாக நன்றி தெரிவித்ததாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் உயர் வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன.
டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக இடதுசாரிகள் தேர்தல் கூட்டணி முறிந்துவிட்ட நிலையில் இந்த முறிவு இடதுசாரிகள் உருவாக்கி வந்த அகில இந்திய அளவிலான காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகளை தவிர்த்த மூன்றாவது அணியின் மீது என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் கே வரதராஜன் அவர்களை கேட்டார் மணிவண்ணன்.
அந்த அணி என்பது கடந்த காலத்தில் என்ன முக்கியத்துவம் பெற்றதோ அந்த முக்கியத்துவம் நிச்சயமாக வருகிற காலத்திலும் பெறும். அதாவது இந்த கட்சிகள் மாநில கட்சிகள், மாநிலத்திலே அவர்களுடைய தேவையிலிருந்து இடதுசாரி கட்சிகளுக்கு இடம் கொடுப்பது கொடுக்காமல் இருப்பது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் மைய அளவிலே அகில இந்திய அளவிலே பிஜேபி இல்லாத காங்கிரஸ் இல்லாத மாற்று என்று சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவிலிருந்து மாறுதல் வரும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை.
சரி, ஆனால் தமிழ்நாட்டிலே நீங்கள் வந்து இந்த மூன்றாவது அணியை மீண்டும் திருத்தி அமைப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா? இப்பொழுது நீங்கள் சிபிஐயும் நீங்களும் மட்டும் தனியாக தேர்தலில் போட்டியிடுவதாக
நேற்று தனியாக போட்டியிடுவது என்பதை தவிர வேறு எந்த முடிவும் எடுக்கவில்லை.
அந்த அணியிலே இப்பொழுது நீங்கள் காங்கிரஸ் அல்லாத, பாரதிய ஜனதா கட்சி அல்லாத ஒரு மாற்று அணியாகவே மூன்றாவது அணியை கருதியிருந்தீர்கள். அப்படி இருக்கும்பொழுது அதிலே திமுக உங்களை வருமாறு அழைக்கிறது. திமுக காங்கிரஸிலும் இல்லை, பாரதிய ஜனதா கட்சியிலும் இல்லை. அந்த கோரிக்கையை நீங்கள் பரிசீலிக்கிறீர்களா?
அதாவது நேற்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடைய அணியோடு இருந்திருக்கிறது. இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சனையாக ஊழலை பிரச்சாரம் பண்ணும் பொழுது அதில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்ற பிரச்சனையும் எழுகிறது. ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு கொள்வதற்கு வாய்ப்பில்லை என்பதே எங்கள் நிலை.
அது நேற்று வரை என்று சொன்னீர்கள், அது அவர்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி ஒரு ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. மேலும் ஊழல் என்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் கூட்டணி அமைக்கவிருந்த அனைத்து இந்திய அதிமுக கட்சியின் தலைவியும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு வருபவர் தானே? அப்பொழுது அதை நீங்கள் ஊழலாக பார்க்கவில்லையா என்ற கேள்வியும் எழுகிறது அல்லவா?
அது ஊழல், எந்த ஊழல் என்னங்கிறது பரிசீலனைக்கு இப்ப நாங்கள் போல. ஆனால் இந்த காலத்தில் மத்திய காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக வரக்கூடிய குற்றச்சாட்டுகளில் விலைவாசி உயர்வு, ஏழைகளுக்கு எதிரான கொள்கைகள், ஏராளமான ஊழல்கள், 2G, 3G, 4G என்று ஊழல்கள், இது அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பிரச்சனை. அதுல அதோடு உடன்பாடு கொண்டு செயல்பட்டவர்களுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியும், மற்ற பொதுவாக எல்லா கட்சிகளை பற்றி நாங்கள் மாநில கட்சிகள் பல இடத்துல உறவு வைத்திருக்கோம், எல்லா கட்சிகள் மீது ஏதாவது ஒரு வழக்கு அதில் இன்னொரு வழக்கு இருக்கிறது என்பது ஒன்றல்ல என்று நான் நினைக்கிறேன்.
சரி, கடந்த ஒரு மூன்றாண்டுகளாகவே நீங்கள் 2009 தேர்தலிலிருந்தே ஜெயலலிதாவின் அதிமுகவுடன் சிநேகம், நட்பு பாராட்டி வந்தீர்கள். ஆனால் அவர் இந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அது எதற்காக அந்த முடிவை எடுத்தார் என்று யூகிக்கிறீர்கள்?
எதற்காக என்பதை கொஞ்சம் காலம் கடந்து பொறுத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் மிக தவறான அணுகுமுறை என்று கருதுகிறோம் நாங்கள். ஒன்று, இரண்டு கட்சிகளோடு உடன்பாடு உண்டு என்று அறிவித்துவிட்டு அந்த உடன்பாடு பற்றிய தொகுதிகள் முடிவதற்கு முன்னாலேயே 40 தொகுதி அறிவித்தது. அதுல ஒரு இடைவெளிக்காக நான் பேசி முடித்து வாபஸ் வாங்கிக் கொள்வேன்னு சொன்னபோது உண்மையிலேயே 3ஆம் தேதி பேச்சு பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன்னால் முடிப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம். பிறகு 3ஆம் தேதி பேச்சுவார்த்தை பிரச்சாரத்துக்கு செல்லும் வரையிலும் பேச்சுவார்த்தை நடத்தாமலே சென்று விட்டு இன்றைக்கு ஒரு 7-8 தொகுதியில் அதிமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று இடதுசாரிகள் வலுவாக இருக்கக்கூடிய சில தொகுதிகள் உட்பட கேட்டுவிட்டு அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அந்த அணுகுமுறை மிக தவறு என்கிறோம். அது வெறும் நடைமுறை சிக்கல் தான் பிரச்சனையா, தொகுதி சிக்கல் தான் பிரச்சனையா, அல்லது அரசியல் ரீதியாகவே மாற்றம் இருக்கிறதா என்பது சந்தேகிக்கப்பட வேண்டியிருக்கிறது. சிறிது காலம் கழித்து அதற்கு விடை கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம்.
இல்லை, இப்பொழுது அவர் தேர்தலுக்கு பிறகு கூட பாரதிய ஜனதா கட்சியுடனான ஒரு அணிக்கு அவர் மாறமாட்டார் என்பது குறித்து எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலையில் நீங்கள் அவருடன் கூட்டணிக்கு சென்றதே ஒரு சரியான யுக்தி அல்ல என்ற விமர்சனமும் இருக்கிறது.
அது பல விமர்சனம் வரும். இப்பொழுது கூட்டணி ஃபெயிலியர் ஆன பிறகு ஏராளமான விமர்சனங்கள் வரலாம். நாங்கள் கூட்டணி என்று சொல்லும் பொழுது தேர்தலுக்கு பிறகு யார் எந்த பக்கம் போவார்கள் என்ற பிரச்சனை பற்றி கருத்தில் எடுக்கவில்லை. அது பொறுத்தவரையிலும் போகக்கூடாது என்பதை நம்ம வேண்டுகோளாக வைக்கிறோம். மற்றபடி தேர்தலுக்கு பிறகு என்பதை பொறுத்தவர்கள்தான் பார்க்க வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலை.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் கே வரதராஜன், தமிழ்நாட்டில் விற்கப்படும் கணினிகள், தொலைபேசிகள் மற்றும் நவீன கேளிக்கை உபகரணங்களில் தமிழை பயன்படுத்தும் வசதியை தயாராக வைத்திருக்க வேண்டும் என்று, இந்த கருவிகளையும் மென்பொருட்களையும் உற்பத்தி செய்யும் நிறுவனங்களுக்கு தமிழக அரசு நிபந்தனையிட்டு சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தில் நடந்த கருத்தரங்கத்தில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கோரிக்கை எதற்காக என்று உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய இந்திய கிளையின் தலைவர் மணி மணிவண்ணன் அவர்களிடம் கேட்டார் சாதாத்.
தமிழ் இணைய கல்விக்கழகம் ஒரு நாள் கருத்தரங்கு ஒன்று ஏற்பாடு செஞ்சுருக்கு. இந்த ஒரு நாள் கருத்தரங்கில் வந்து ஒரு வேண்டுகோள் அரசுக்கு விடுக்க வேண்டியிருந்தது. அந்த வேண்டுகோள் என்னென்னா, தமிழில் என்ன முயற்சி எடுத்தாலும் அது மக்களை சென்று அடைய வேண்டும் என்றால் அதுக்கு அரசு உதவி செய்ய வேணும். ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சிங்கப்பூர் அரசாங்கம், அவருடைய நூலகத்தில் இருக்கும் எல்லா கணினிகளிலும் அவருடைய ஆட்சி மொழிகள் எல்லாமே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நிபந்தனையை கொண்டு வந்தாங்க. அது ஆங்கிலம் இயல்பாகவே இருக்கு, மலாய், சீன மொழி, அப்புறம் தமிழ், இந்த தமிழ் அந்த கணினியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்ததுனால ஆப்பிள் நிறுவனம் எப்படி வந்து மேக்கன்டாஷுக்குள்ள தமிழை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிந்திச்சு தமிழ் வல்லுநர்களோடு சேர்ந்து செயல்பட்டு தமிழை கொண்டு வந்தது. ஒரு சின்ன ஒரு தீவு, அந்த தீவுனுடைய சட்டத்திட்டத்தால் வந்து அவங்களால இதை செய்ய முடிஞ்சுது. இப்போ தமிழகம் போல ஒரு பெரிய மாநிலத்தில் மாநில அரசு இங்கே விற்பனை செய்யும் எல்லா கருவிகளிலும், எல்லா கணினிகளிலும், எல்லா திறன்பேசிகளிலும், எல்லா கேளிக்கை கருவிகளிலும் கண்டிப்பாக தமிழ் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா இதனுடைய சந்தையும் ஒரே நாளில் வந்து மிகப்பெரிய சந்தையாயிடும். அப்படின்னு அவ்வளோ பெரிய சந்தை இருக்கப்போ வந்து கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற எந்த கணினி நிறுவனமாக இருந்தாலும் சரி தமிழகத்தில் விற்க வேண்டும் என்றால் இங்கே தமிழை அவங்களுடைய கணினிகளில் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செய்வாங்க. அவங்களால செய்ய முடியும். செய்யறதுக்கு வந்து தொழில்நுட்ப கோணத்தில் பார்க்குறப்போ வந்து எந்த வித சிக்கலும் கிடையாது. ஆனால் அவங்க வந்து இங்கே ஆங்கிலத்தில் செஞ்சாரே போதும் அப்படின்றக்கப்போ வந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய தேவையில்லை, இது அவங்களுக்கு வீண் செலவு. அதனால இங்கே தமிழ் வளர வேண்டும் என்றால் மற்ற நாடுகளில் இருப்பதை போல இங்கே தமிழகமும் இங்கே விற்கும் என்ன கருவியாக இருந்தாலும் அந்த கருவியில் வந்து தமிழ் செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். இதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.
ஆனால் இந்த மாதிரி நிபந்தனைகள் போடாமல் இவ்வளோ தமிழர்கள் இருக்காங்க, இத்தனை கைத்தொலைபேசி பாவனையாளர் இருக்காங்க, கணினி பாவனையாளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தமிழ் தேவைப்படுறோங்கிற ஒரு பிஸ்னஸ் கேஸை முன்வைத்தாலே மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களும் கூகுள் போன்ற நிறுவனங்களும் தமிழ் எழுத்துருக்களையும் உள்ளீடு முறைகளையும் அவங்க தயாரிக்கிற கருவிகளுக்குள்ளே கொண்டு வருவாங்கங்கிறது சாதாரண யதார்த்தம் தானே. ஆனால் அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் கேஸாக பாவனையாளர்கள் வந்து அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போகலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா?
2007 இந்த யூனிகோட் நுட்ப குழு கூட்டத்துக்கு பேராசிரியர் புன்னவைக்கவும் நானும் போயிருந்தோம். அப்போ வந்து அங்க யூனிகோட் நுட்ப குழுவில் இருக்க பெருநிறுவனங்கள், அடோபி போன்ற பெரு நிறுவனங்கள், ஆப்பிள், ஐபிஎம், மைக்ரோசாஃப்ட் எல்லாம் அங்க அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்களோட பேசணும், ஏன் நீங்க தமிழ் இயல்பாவே செயல்படுத்தலாம, ஏன் செயல்படுத்துறது இல்லைன்ட்டு. அது ரொம்ப தெளிவா சொன்னாங்க, எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு வந்து எங்களுக்கு தமிழ் வேண்டும் அப்படின்னு கேட்கிற ஆட்கள் ரொம்ப குறைவு, அதனால வந்து எங்களுக்கு செலவு தான் ஆகுதே ஒழிய எந்தவித வரவும் கிடையாது. தமிழ் இல்லாததுனால எங்களுக்கு எந்தவித இழப்பும் இல்லை, தமிழை கூட்டுறதுனால எங்களுக்கு கூடுதலாக எந்த வருவாயும் வர்றது கிடையாது. அப்படி இருக்கப்ப நான் ஏன் செய்யணும்? இது வந்து அடோபி நிறுவனமே சொல்லிச்சு.
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆண்ட்ராய்டு மற்றும் குரோம் டிவிஷனோட தலைவராக சுந்தர் பிச்சைன்னு ஒரு தமிழர் இருக்காரு. சமீபத்தில் மைக்ரோசாஃப்டோட தலைவராக தெலுங்கு பேசக்கூடிய ஒருத்தர் வந்து தேர்வாகி இருக்கிறாரு. உச்சபட்ச இடத்துல வந்து இந்த மொழி பேசுகிறவர்கள் இருந்தும் கணினிக்குள்ள இந்த மொழிகளை உள்ளீடு செய்கிறதுல பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது நிச்சயமாக வருத்தமாக தான் இருக்குது. இவங்கள்ட்ட வந்து இந்த பிரச்சனைகளை எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சட்டுன்னு தீர்வுக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறீங்களா?
ஒரு பன்னாட்டு மென்பொருள் நிறுவனத்தினுடைய இந்திய கிளையின் தலைவராக இருந்த அந்த பட்டறிவுல சொல்றேன். நான் தலைமை வைத்த அந்த நிறுவனத்தினுடைய செயல்களில் எதுவுமே என்னால தமிழை கொண்டு வந்திருக்க முடியாது. இத்தனைக்கும் வந்து நான் வந்து உத்தமத்துக்கு தலைவராகவும் இருந்திருக்கேன், இந்திய கிளையின் தலைவராக இருந்திருக்கேன், யூனிகோட் நுட்ப குழுவுக்கு தலைவராக இருந்திருக்கேன். ஆனாலும் என்னால வந்து என்னுடைய நிறுவனத்தினுடைய வணிக நோக்குக்கு எதிராக செயல்பட முடியாது. நான் எடுத்து சொல்லலாம், ஆனா வந்து அது வந்து அவங்க திருப்பி திருப்பி சொன்னது என்னன்னா, வந்து இந்தியாவில் இங்க மென்பொருள் வைக்கிற சமயத்துல பெரும்பாலானவர்கள் இதை வந்து ஆங்கிலத்துல தான் புழங்குறாங்க. அதனால வந்து எதற்காக வந்து நாங்க தமிழ்ல கொண்டு வரணும், எதற்காக இந்தியில கொண்டு வரணும், இது தேவையே இல்லை, இது வீண் செலவு அப்படின்ற ஒரு பதில் தான் எனக்கு 7 ஆண்டுகளாக வந்துட்டு இருந்தது. அதனால கூகுளுடைய தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை மைக்ரோசாஃப்டோட தலைவராக இருந்தாலும் கடைசியில் அவங்க வந்து இதை லாப நோக்கை வச்சு தான் பார்க்க முடியும்.
உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றத்தின் இந்திய கிளையின் தலைவர் மணி மணிவண்ணன். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். இலங்கையில் மலையக தோட்டப்புறங்களில் வாழும் மக்களுக்கு தபால் சேவை உரிய முறையில் கிடைப்பதில்லை என்கிற கவலைகள் நீண்ட காலமாக இருந்து வருகின்றன. இன்று அரசாங்கம் தோட்டப்புற தபால்காரர்கள் சுமார் 400 பேருக்கு நிரந்தர நியமனங்களை வழங்கியிருக்கிறது. மலையக மக்களின் தபால் பிரச்சினை தொடர்பாக ஆராய்கிறார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் மலையக பிரதேசங்களில் சுமார் 450க்கும் மேற்பட்ட பெருந்தோட்டங்களும் 1500க்கும் மேற்பட்ட தோட்ட உட்பிரிவுகளும் இருக்கின்றன. இந்த தோட்டங்களுக்காக கடிதங்களை கொண்டு சேர்ப்பதற்காக இலங்கை அரசு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் நியமித்த 400 தபால் ஊழியர்களில் 386 பேருக்கு இன்றுதான் நிரந்தர நியமனம் கிடைத்திருக்கிறது. இவர்களில் 141 பேர் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கந்தப்பளை பிரதேசத்தில் தபால்காரராக இன்று நிரந்தர நியமனம் பெற்றிருக்கின்ற பாலகிருஷ்ணன் பத்மஸ்ரீயுடன் பேசினேன்.
எங்களுக்கு 6 மாத காலத்துக்குள் இதனை நிரந்தரப்படுத்தி தருவதாகவே உறுதிமொழி அளிக்கப்பட்டது. ஆயினும் 5 வருட காலம் சென்றும் நிரந்தரமாக்கப்படாத ஒட்டி கடந்த நவம்பர் மாதம் நாங்கள் வந்து தபால் மாதிபரை சந்தித்து நேரடியாக உரையாடியதன் மூலம் இந்த நிரந்தர நியமனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை பெற்றுக்கொண்டோம்.
கேகாலை மாவட்டத்தில் நியமனம் பெற்றிருக்கின்ற காளிதாஸ்.
என்னென்னா கேகலை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் சில தோட்டப்பகுதிகளிலே இன்னும் அஞ்சல் சேவைகள் நடைபெறாமல் இருக்கின்றது. கேகாலை மாவட்டத்தில் 10 ஊழியர்கள் தான் இருக்கின்றார்கள். நான் என்னை அனுமித்த சில தோட்டங்களை கூட கடிதங்கள் பகிர்ந்தளிக்கப்படாமல் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது.
சுதந்திர இலங்கையில் மலேக தோட்டப்புறங்களுக்கு உரிய முறையில் கடிதங்கள் கூட வந்து சேர்வதில்லை என்பது இன்று வரை முழுமையாக தீர்க்கப்படாதிருக்கின்ற பிரச்சினை. சபரகமுக மாகாண சபை உறுப்பினர் அண்ணாமலை பாஸ்கரன்.
சில நேரங்களில் எங்களுடைய பெருந்தோட்டத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள் வந்து அவசரங்களுக்கு அவங்களுடைய உங்களுக்கு நகைகளை ஈடு வைப்பாங்க, ஈட்டுக்கடையில வச்சு அந்த கடிதங்கள் வரும்போது கூட பேங்க்ல இருந்து கடிதங்கள் வரும்போது உரிய நேரத்தில் அந்த கடிதங்கள் வந்து கிடைக்காத போதும் கூட சில நேரங்களும் அவங்களுடைய பெருமதியான நகைகள் கூட திருப்பி கொள்ள முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஓய்வூதிய பணங்கள் கிடைக்கும் போது கூட கடிதங்கள் வந்து தோட்ட முகாமையாளருடைய கைக்கு தான் போய் சேரும். உரிய நேரத்தில் அந்த கடிதங்கள்ல முகாமையாளர் மூலமாக கூட சில நேரங்களில் இந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு அந்த கடிதம் வந்து கிடைக்கிறது இல்லை, அப்படியான பிரச்சனைகளும் இருக்கு. இதை நான் கண்டறிஞ்சிருக்கோம். இந்த 21ஆம் நூற்றாண்டுல தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அந்த நேரத்துல நாங்க வந்து பெருந்தோட்டத்துறைக்கு கடிதத்தையே சரியான முறையில் எங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது அரசியல்வாதி என்ற முறையில எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வேதனையா இருக்கு.
தோட்ட தொழிலாளர்களின் தபால் பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு முன்னர் கோரிக்கைகளை அரசாங்கத்திடம் முன்வைத்திருந்தது. அப்போது அந்த கட்சியில் இருந்த தற்போதைய ஐக்கிய தேசிய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் யோகராஜன் அவர்களிடம் அது பற்றி விவரம் கேட்டேன்.
2005ஆம் ஆண்டு சந்திரிகா அம்மையாருடைய அரசாங்கம் இருக்கும் போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் 13 கோரிக்கைகளை முன்வைத்தது. அதிலே கடிதங்கள் வீட்டுக்கு வீடு பகிர்ந்தளிப்பதற்கு 500 தபால் உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டு அதற்கான அமைச்சரவை ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து 2007ஆம் ஆண்டிலே திரு செல்லசாமி அவர்கள் பிரதி தபால் அமைச்சராக இருந்தபோது அமுல் நடத்தப்பட்டது. தோட்டங்களிலேயே வாழும் இளைஞர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இதன் மூலமாக தோட்ட மக்களுக்கும் நேரடியாக கடிதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் யோகராஜன். இன்று தீவிர அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கின்ற மலேக தலைவர்களில் ஒருவரான எஸ் செல்லசாமி துணை தபால் துறை அமைச்சராக இருந்தபோது இந்த பிரச்சனையை தீர்க்க முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார். அவரிடம் அந்த அனுபவங்கள் பற்றி பேசினேன்.
தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு தபால் விநியோகங்கிறது எல்லாமே இருந்துச்சு. தபால் விநியோகம் மத்த தந்தி இப்ப இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு சேமலாபடி இதெல்லாம் வர்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமா இருந்தது. அப்ப இதை வந்து பல தடவை கொண்டு வந்து அப்புறம் ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு வந்தோம். அப்புறம் நாங்க அதுக்கு ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி மூலமாக ஆராய்ச்சி பண்ணி ஆரம்பத்துல என்னென்ன தராதரத்துல உள்ளவங்கன்னு எடுக்கிறதுங்கிற மாதிரி முடிவு பண்ணி அதே அடிப்படையில தான் அங்க கொடுத்தோம்.
நீங்கள் தற்காலிக நியமனம் கொடுத்த ஊழியர்களுக்கு இப்பொழுது நிரந்தர நியமனம் கொடுத்திருக்கிறார்கள். மலையத்தில் இருக்கின்ற இந்த தபால் பிரச்சனை இத்தோடு தீர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு நீங்க கருதுறீங்களா?
இல்ல இல்ல, தீர்க்கப்படல தீர்க்கப்படல. இன்னும் நியமனங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த தோட்டத்து வீடுகளுக்கு நம்பர் போட வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த தோட்டத்துடைய வீடுகளுக்கு லைன்களுக்கு நம்பர் போட்டாதான் லேசா செய்ய முடியும். இன்னும் சில சீர்திருத்தங்கள் இப்ப உள்ள சூழ்நிலையை அடிப்படையாக வச்சு ஆய்வு நடத்தணும்னு சொன்னா அதுல முக்கியமான சில குறைபாடுகள் இருக்கு. ஆனா தபால் பிரச்சனை தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது.
அப்ப நீங்க இருந்த காலத்துல இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஏன் முழுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க உங்களால் முடியாமல் போனது?
இல்ல அன்னைக்குதான் ஆரம்பம் தானே. அப்ப
வீட்டுக்கு வீடு தபால் சேவை சென்றடைவதை உறுதி செய்வதாகத்தான் தற்போதைய அரசாங்கத்தின் மஹிந்த சிந்தனை கொள்கை திட்டம் கூறுகிறது. மலையகத்தில் மட்டும் ஏன் இந்த தாமதம் என்று இலங்கையின் தபால் அதிபர் அபிரத்னா அவர்களிடம் கேட்டேன். தோட்டப்புற தபால் ஊழியர்களுக்கான முதல் நியமனம் 2007 கொடுக்கப்பட்டாலும் அவர்களை நிரந்தரமாக்குவதில் சில நடைமுறை சிக்கல்கள் இருந்து வந்தன. தோட்டப்புற தபால்காரர்கள் 500 நியமிப்பதற்கு அமைச்சரவை ஏற்கனவே அங்கீகாரம் அளித்திருக்கிறது. முதற்கட்டமாகத்தான் இந்த 400 நியமனம் வழங்கப்பட்டது. இவர்களை இணைத்துக் கொள்வதற்கான தனியான ஆட்சேர்ப்பு நடைமுறையை உருவாக்குவதில் தான் இந்த தாமதம் ஏற்பட்டிருந்தது என்றார் இலங்கையின் தபால் துறை தலைவர். இலங்கையில் உள்ள எல்லா தோட்டங்களுக்கும் இந்த நியமனங்கள் போதாது. பல தோட்டங்களில் வீடுகளுக்கு இலக்கமில்லை, முகவரி சரியாக இல்லை, இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கின்றன. அவற்றை நீங்கள் எப்படி தீர்ப்பீர்கள் என்று அவரிடம் கேட்டேன். மேலும் 100 நாங்கள் நிரந்தர நியமனம் வழங்க இருக்கிறோம். எங்களின் பிராந்திய தபால் நிலைய கட்டமைப்புகளை மறுசீரமைப்பு செய்து வருகின்றோம். தோட்டங்களுக்கு தபால் சேவையை வழங்குவதில் தாமதங்கள் இருந்து வருவது எங்களின் கவனத்திற்கு வந்திருக்கிறது. புதிதாக நாங்கள் நடத்தி வரும் ஆய்வின் பின்னர் இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நம்புகின்றோம். தோட்டங்களில் வீடுகளுக்கு இலக்கம் போடுவது என்பது தோட்ட நிர்வாகங்களின் வேலை. அந்த பிரச்சனை பற்றி நிர்வாகங்களுடன் பேச்சு நடத்த வேண்டியிருக்கிறது என்றார் தபால் மாதிபர். 21 கடிதங்கள் கூட வந்து சேராத தோட்டங்களிலிருந்துதான் இலங்கையின் தேசிய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இலங்கையின் வடபகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை புனரமைப்பு பணிகள் உள்ளிட்ட பல பொது பணிகள் பொதுமக்களுக்கு பயன்படுத்துவதற்கு பதில் புதிய பிரச்சனைகளை தோற்றுவிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. இப்படியானது ஒரு பிரச்சனை குறித்த செய்தி ஒன்று தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடக்கே யுத்த மோதல்கள் இடம்பெற்ற பகுதிகளில் வீதி புனரமைப்பு உட்பட பல உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆயினும் சில இடங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற பணிகள் பொதுமக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பதிலாக வசதியினங்களை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. முல்லைத்தீவு மாவட்டம் மல்லாவி பகுதியில் 30 புனரமைக்கப்படாத ஒரு முக்கிய வீதி புனரமைக்கப்பட்டு புதிதாக நிர்மாணம் செய்யப்பட்டுள்ள போதிலும் மல்லாவி நகர வர்த்தகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் புதிய பிரச்சனைகளை தோற்றுவித்திருப்பதாக கூறி இன்று அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டிருக்கின்றது. மல்லாவி நகர வர்த்தகர் சங்கமும் அயல் கிராமங்களைச் சேர்ந்த பொது அமைப்புகளும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான அழைப்பை விடுத்திருந்தன. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்த இந்த பகுதியின் பிரதேச சபை தலைவர் வீரகத்தி ராசரத்தினம் அவர்கள் இந்த பிரச்சனை பற்றி கருத்து தெரிவிக்கையில்,
இந்த வீதியை பொறுத்தமட்ட கடை இருக்கிற இடங்களை விட நியாயமான உயரமா இருக்கு. உயரமா இருக்கிறதால இந்த கடைப்பேல உள்ளாக்கள் தங்களோட வியாபாரத்தை ஒரு ஒழுங்கான முறையில் செய்ய இயலாது. காரணம் என்றால் இந்த தொங்கல துவங்கினால் அந்த தொங்கல் துவங்க மட்டும் கீழ் ரோட்டாலாம் போகணும். கீழ் ரோட்டால போயிருக்கல இந்த கீழ்கடை கீழ்ப்பக்கத்தில் உள்ள கடைக்காரர் பாதிக்கப்படுகிறோம். இதை நிவர்த்தி செய்கிறதுக்கு வழி என்னென்றால் இந்த ரோட்டை உண்மையாக எல்லா இடமும் உள்ள ரோட்டு மாதிரி இந்த சமதரையில் போட்டால் தான் இந்த ரோட்டு பிரயோசனப்படும். பிறந்தர்களுக்கு நாங்கள் அப்போ கேட்டுறாங்க ரோட்டு போட வழி கிடைக்கல, ஏன் உலகம் ஏற்றுகிறேன். அப்போ அவசரம் அவசரமாக மற்ற இடத்து ரோட்டு ஒன்றும் போடாமல் இந்த ரோட்டை வந்து இந்த வாட்டர் சப்ளை திறக்க வரைகளை வந்து டக்கன் போட்டு ஏற்றினது. ஏத்தி போட்டு தார போட்டுட்டு அவர் ரோட்டை போட்டது. அப்ப நாங்கள் எதிர்பார்த்தேன் என்று கேட்டால் ஆடியே தண்டக்களத்திலே ஒரு திட்டமிட்ட கொள்கைகளாம் அதை செய்ய போகுது. இந்த மக்களுக்கான பாதிப்பு எதுவும் வராதபடி ஏதாவது செய்யும் உண்டு. ஆனா இன்றைக்கு பார்க்க போனா மக்களுக்கு எதிரான பாதிப்பா தான் இருக்குது
என்றார் ராசரத்தினம் அவர்கள். இந்த வீதி பிரச்சனை குறித்து முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது, இந்த வீதி புனரமைக்கப்பட்டு 6 கடந்துவிட்ட நிலையிலேயே மக்கள் தமது பிரச்சனைகள் குறித்து தனது கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தது வருவதாக குறிப்பிட்டார். எனினும் பொதுமக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் ஏற்பட்டுள்ள வசதி இனங்கள் குறித்து வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டு இதற்குரிய மாற்று ஒழுங்குகளுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் நாகலிங்கம் வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் செய்தியரங்கம் நிறைவுபெறுகிறது. இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுபெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.